அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 20 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் அமெரிக்க புகைப்பட செய்தியாளர் ஜேம்ஸ் ஃபாலியை கொன்றதாக சந்தேகிக்கப்படுபவர் யார் என்று அடையாளம் காண்பதற்கு பிரிட்டிஷ் காவல்துறையும் பாதுகாப்பு பிரிவினரும் முயன்று கொண்டிருப்பது குறித்த செய்திகள், நாளை இந்தியாவுக்கு வரும் இலங்கையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பேசவிருக்கும் விடயங்கள் குறித்து அவர்களின் செவ்வி,
our discussions there will focus mainly on the promises that Sri Lankan government has made particularly to India saying that they will implement
காலநிலை மாற்றத்தால் இலங்கையின் பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்று அவை குறித்த ஆசிய அபிவிருத்தி வங்கியின் அறிக்கை எச்சரித்திருப்பது குறித்த செய்திகள், இன்று காலமான உலகின் முன்னணி யோகா குருக்களில் ஒருவரான PKS ஐயங்கார் பாணி யோகா குறித்த ஒரு செவ்வி,
இயற்கை அமைச்சு கொடுத்த உடல்ல வந்து சீரான நிலையில கொண்டு வரணும், அதை அந்த ஃபார்மே கரெக்டா இருக்கணும், சிமிட்ரி என்று இங்கிலீஷ்ல சொல்றாங்க, அந்த சிமிட்ரி போயிடுறது, இதை சரி பண்ணி சம சீராக வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பாணின்னு முக்கியமா சொல்லலாம்.
பலகணி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராம கிருஷ்ணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
சிரியாவில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளால் அமெரிக்க செய்தியாளர் ஒருவர் சிறைச்சேதம் செய்யப்பட்டதாக கூறப்படுவது குறித்து சர்வதேச கண்டனங்கள்
எழுந்திருக்கின்றன.
ஜேம்ஸ் ஃபோலி அவர்கள் சிறைச்சேதம் செய்யப்படுவது போல காண்பிக்கப்படுகின்ற வீடியோ உண்மையானதாக இருந்தால் அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக அதனால் ஆடிப்போய்விடும் என்று அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகை கூறியிருக்கின்றது. அதிபர் ஒபாமா பின்னர் இது குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரித்தானிய ஆங்கில உச்சரிப்பை கொண்ட முகமூடி அணிந்த கொடையாளியை அடையாளம் காண்பதற்காக உளவுத்துறைகள் மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றன. இந்த கொலை அதிர்ச்சியானது என்றும் வக்கிரமானது என்றும் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் கூறியிருக்கின்றார். இந்த சிறைச்சேதம் காட்டிமிராண்டித்தனமானது என்றும் அறிவறுக்கத்தக்கது என்றும் பிரான்ஸ் கூறியிருக்கின்றது.
இதனிடையே ஜேம்ஸ் ஃபோலி அவர்கள் கொல்லப்பட்டதாக காட்டும் காணொளியை தமது வலைத்தளம் மூலம் பரப்பியவர்களின் கணக்குகள் முடக்கப்படுவதாக ட்விட்டரின் தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய தேசம் என்ற அந்த தீவிரவாத அமைப்பின் வீடியோ அல்லது செய்திகள் எதையும் ட்விட்டர் வெளியிடக்கூடாது என்று முன்னெடுக்கப்பட்ட பிரச்சாரம் மேலோங்கியதை அடுத்தே டிக் கோஸ்டலாவின் அறிவிப்பு வந்துள்ளது. ஐசிஸ் மீடியா பிளாக் அவுட் எனும் தலைப்பில் முன்னெடுக்கப்பட்ட அந்த பிரச்சார நடவடிக்கைக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் தமது ஆதரவை தெரிவித்துள்ளனர். அவ்வகையில் வெளியாகும் படங்கள் குரூரமானவை மட்டுமல்லாமல் அந்த குழுவினருக்கு ஒரு பிரச்சாரமாகவும் அமைகிறது என்று இந்த தடையை முன்னெடுத்தவர்கள் கூறுகின்றார்கள்.
வடக்கு ஈராக்கில் சண்டை காரணமாக இடம்பெயர்ந்த 500,000 அதிகமான மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பெரிய நடவடிக்கை ஒன்றை ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அகதிகளுக்கான நிறுவனம் ஆரம்பித்திருக்கின்றது. 3,000 அதிகமான கூடாரங்கள் மற்றும் 1,900 சமையலறை பொருட்களின் தொகுதி ஆகியவை உள்ளடங்கலாக 100 இடையிலான முதலாவது உதவிப் பொருள் தொகுதி வடக்கு ஈராக்கிய நகரான இருபிலுக்கு வான் மார்க்கமாக அனுப்பப்பட்டிருக்கின்றது. தரை மற்றும் கடல் மார்க்கமாகவும் உதவிகள் விரைகின்றன. கூடாரங்கள், போர்வைகள் மற்றும் வீட்டுப் பொருட்களை ஏற்றிய 170 லாரிகள் துருக்கி, ஜோர்தான் மற்றும் ஈரான் எல்லையூடாக செல்லுகின்றன. இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் பட நடவடிக்கை காரணமாக இடம்பெயர்ந்திருக்கின்ற ஈராக்கிய மக்களின் பெருமண்ணிக்கையை பார்த்து தாம் ஆச்சரியமடைந்ததாக உதவி பணியாளர்கள் கூறுகின்றார்கள்.
காசா நிலப்பரப்பில் தாங்கள் 60 வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது.
Hamas ended the ceasefire yesterday afternoon. After several days of ceasefire, they began shooting at Beersheba.
Palestine ஆயுததாரிகளால் தமது பகுதிக்குள் 80 அதிகமான ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதற்கு பதிலடியாகவே இந்த வான்வழி தாக்குதல்கள் என இஸ்ரேல் கூறுகிறது. இந்த இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்டிருந்த போர் நிறுத்தம் நேற்று செவ்வாய்க்கிழமை முறிந்து போனது. இந்த தாக்குதலின் பொழுது ஹமாஸின் இராணுவ தளபதியின் மனைவி மற்றும் குழந்தை உட்பட 11 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். அங்கு ஒரு நீண்டகால போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த எகிப்து எடுத்து வரும் முயற்சிகளை இப்பொழுது மீண்டும் ஏற்பட்டுள்ள சண்டைகள் நிலை குலைந்து போகச் செய்துள்ளன என்று கெய்ரோவில் உள்ள பிபிசியின் செய்தியாளர் கூறுகின்றார்.
உலகின் முன்னணி யோகா ஆசிரியர்களில் ஒருவரான PKS ஐயங்கார் இன்று மாரடைப்பில் இந்தியாவில் காலமானார். அவருக்கு வயது 95. யோகா பயிற்சி மற்றும் தத்துவம் குறித்த பல புத்தகங்களை அவர் எழுதியிருக்கின்றார். அவரது சொந்த பாணி யோகாவான ஐயங்கார் பாணி யோகாவை நிறுவி பின் அதனை அவரது தாய்நாடான இந்தியாவிலும் உலகெங்கிலும் பிரபலப்படுத்தியதற்காக அவர் பாராட்டப்பட்டார். நவீன யோகா கலையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற திருமலை கிருஷ்ணமாச்சாரியாவின் ஆரம்பகால மாணவர்களில் ஒருவராக ஐயங்கார் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2004 டைம் இதழ் வெளியிட்ட உலகில் மிகவும் செல்வாக்கு மிகுந்த 100 பேர்களில் ஒருவராக ஐயங்காரின் பெயரும் இடம்பெற்றிருந்தது.
இந்திய பெருங்கடல் பகுதியில் கடந்த மார்ச் மாதம் காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்ற பயணிகள் மற்றும் ஊழியர்கள் ஆகியோரின் வங்கிக் கணக்கிலிருந்து ஆயிரக்கணக்கான டாலர்களை திருடியதாக மலேசியாவின் ஒரு வங்கி அதிகாரி மற்றும் அவரது கணவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் அதை மறுக்கின்றார்கள்.
செய்தியரங்கத்தில் முதலில் சர்வதேச கண்ணோட்டம். அமெரிக்க புகைப்பட செய்தியாளர் ஜேம்ஸ் ஃபாலியை கொன்றதாக சந்தேகிக்கப்படுபவர் யார் என்று அடையாளம் காண்பதற்கு பிரிட்டிஷ் காவல்துறையும் பாதுகாப்பு பிரிவினரும் முயன்று கொண்டிருக்கிறார்கள். இந்த புகைப்பட செய்தியாளர் 2012 சிரியாவில் கடத்தப்பட்டு இஸ்லாமிய அரசு என்ற குழுவின் கையில் விழுந்தார். பிபிசியின் உலக விவகார செய்தியாளர் மைக் வூல்ரிச் இதுகுறித்து அனுப்பிய செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் மணிவண்ணன்.
ஈராக் போர்க்காலத்தின் பொழுது அல் கைதா இயக்கம் வெளியிட்ட பிரச்சார வீடியோக்களைப் போல தோன்றும் இந்த அமெரிக்காவுக்கு ஒரு செய்தி என்று தலைப்பிடப்பட்ட வீடியோவின் உண்மைத்தன்மையை இன்னும் அமெரிக்க அதிகாரிகள் பரிசீலித்து வருகிறார்கள். ஜேம்ஸ் ஃபாலி என்று கருதப்படும் ஒரு நபர் ஆரஞ்சு நிற உடையில் பாலைவனம் போல் தோன்றும் ஒரு நிலப்பரப்பில் முழங்காலிட்டு அமர்ந்திருக்கிறார். வீடியோவில் முதலில் அவர்தான் பேசுகிறார். தெளிவாகவே அவர் நிர்பந்தப்படுத்தப்பட்டு பேசுகிறார் என்பது தெரிகிறது. அதன் பிறகு முகமூடி அணிந்த ஒரு தீவிரவாதி தன்னை இஸ்லாமிய அரசின் உறுப்பினர் என்று அடையாளப்படுத்தி கொண்டு கத்தியையும் சுழற்றி கொண்டு தனது செய்தியை பிரிட்டிஷ் ஆங்கில உச்சரிப்பில் சொல்கிறார்.
Today, your military air force is attacking us daily in Iraq. Your strikes have caused casualties amongst Muslims.
உங்கள் விமானப்படைகள் ஈராக்கில் எங்களை தினமும் தாக்கிக் கொண்டிருக்கின்றன. உங்கள் தாக்குதல்கள் முஸ்லீம்கள் மத்தியில் உயிர் சேதங்களை விளைவித்திருக்கின்றன. நாங்கள் கிளர்ச்சி குழு அல்ல, நாங்கள் ஒரு இஸ்லாமிய இராணுவம் என்கிறார் அவர். இதற்கு பின்னர் அவர் சிறைப்படுத்தி இருக்கும் அந்த நபரின் பின்னால் தோன்றுகிறார். அதன் பின்னர் ஒரு ஆண்டுக்கு முன்னர் வட சிரியாவில் கடத்தப்பட்ட அமெரிக்க ஊடகவியலாளர் ஸ்டீவன் சொட்லோஃப் என்று அடையாளம் காட்டப்படும் ஒருவர் அதே இடம் போல தோன்றும் ஒரு இடத்தில் உயிருடன் காட்டப்படுகிறார். அவரது தலைவிதி அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா எடுக்கும் அடுத்த நடவடிக்கையில்தான் தங்கியிருக்கிறது என்று அந்த தீவிரவாதி எச்சரிக்கிறார். ஜேம்ஸ் ஃபாலியின் தாயார் தனது மகன் சிரியா நாட்டு மக்கள் படும் இன்னல்களை உலகுக்கு எடுத்துச் சொல்ல முயன்றபொழுது தனது உயிரை இழந்தார் என்று கூறி மற்ற பணைய கைதிகளை உயிர் பிழைக்க விடுமாறு தீவிரவாதிகளுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்.
பிபிசியின் மைக் வூல்ரிச்சின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் மணிவண்ணன். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று இந்திய பிரதமர் உட்பட பலருடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த நாளை வியாழக்கிழமை புதுதில்லி செல்கிறார்கள். இந்த பயணம் குறித்து கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தரிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
விதமடைந்தாலும் சந்திப்பு நடைபெறுகின்றது. சந்திப்பின் மூலமாக நன்மை பெறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நானும் எனது சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் 5 நாங்கள் இந்தியாவுக்கு செல்கின்றோம். மொத்தமாக 6. நான், திருவாளர் மாவை சேனாதிராஜா, திருவாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், திருவாளர் செல்வ மடைக்கலநாதன், திருவாளர் பொன் செல்வராஜா, திருவாளர் எம் ஏ சுவேந்திரன் உள்ளடங்கிய 6 நாங்கள் நாளைக்கு டெல்லிக்கு புறப்படுகின்றோம். பிரதமர், வெளிவிவகார அமைச்சர் உட்பட வேறு பலரை சந்திப்போம். பேச வேண்டிய பேசுபடியங்கள் சகல வடிவங்களை பற்றியும் பேசுவோம். இந்தியா எமது கர்மத்தில் 83 துவக்கம் ஒரு பணியை ஆற்றி வந்திருக்கின்றார்கள். இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான நியாயமான முடிவு ஏற்பட வேண்டும் என்பதில் அவர்கள் ஆர்வமாக இருந்திருக்கின்றார்கள். தற்போதைய பிரதமரும் தெரிவு செய்யப்பட்ட பிறகு தனது அக்கறையை வெளிக்கொண்டிருக்கின்றார், வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த சூழலில் புதிய பிரதமரையும் புதிய அரசாங்கத்தையும் சந்தித்து இந்த கருமத்தை முன்னெடுப்பதும் இந்த கடமை என்று நாங்கள் கருதி ஒரு சந்திப்புக்குரிய ஏற்பாடை செய்யும்படியாக நாங்கள் கேட்டிருந்தோம். அதுக்கிணங்க தற்பொழுது நமக்கு ஒரு சந்தர்ப்பம் தரப்பட்டிருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தை நமது மக்கள் சார்பாக முறையாக முழுமையாக பயன்படுத்த நாங்கள் உத்தேசித்திருக்கின்றோம்.
இப்போ உங்கள் தரப்பிலிருந்து ஏதாவது ஒரு தீர்வு திட்டம் அல்லது பிரேரணைகளை கொண்டு செல்கின்றீர்களா டெல்லியில்?
நான் அவர் பிரதமரை சந்திப்பதற்கு முன்பதாக அவருடன் என்ன பேசப் போகின்றோம் என்றதை பற்றி நான் பகிரங்கமாக கதைப்பது முறையா இருக்கும் என்று நான் கருதவில்லை. என்னை மன்னிக்க வேணும், நாங்கள் பேச வேண்டிய சகல விடயங்களை பற்றியும் பேசுவோம்.
இப்ப வடமாகாண சபை முதலமைச்சர் விக்னேஸ்வரனும் இந்த பயணத்தில் இடம் பெறுவார் என்று சில ஊகங்கள் எழுந்திருந்தன. ஏன் வடக்கு மாகாண முதலமைச்சர் இந்த பயணத்துல உங்களுடன் வரல?
அவரும் சந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவருடைய சந்திப்பு எங்களுடன் நடப்பது அதிகம் பொருத்தமாயிருக்கும் என்று நாங்கள் கருதவில்லை. அவருடைய சந்திப்பு ஒரு தனிப்பட்ட சந்திப்பா இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். அந்த காரணத்தின் நிமித்தம் தான் அவர் வரவில்லை. அதுவும் நடைபெறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசமந்தர். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இந்திய பயணம் குறித்து கொழும்பில் செய்தியாளர்களுக்கு விளக்கினார் அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன். அப்போது இந்த பயணத்தின் நோக்கம் குறித்து அவர் தெரிவித்த சில கருத்துக்களை தமிழில் தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
Our discussions there will focus mainly on the promises that Sri Lankan government has made, not our promises, but the promises that the Sri Lankan government has repeatedly made, particularly to India.
டெல்லியில் எமது பேச்சுவார்த்தைகள் முக்கியமாக இலங்கை இந்தியாவுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துள்ள வாக்குறுதிகளை மையப்படுத்தியே இருக்கும். அவை எமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அல்ல, இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள். அதாவது எமது அரசியல் சாசனத்தில் கொண்டு வரப்பட்ட 13வது திருத்தம் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று இலங்கை அரசு இந்தியாவுக்கு தொடர்ச்சியாக தெரிவித்து வந்துள்ளது. அது மட்டுமல்ல, அதிகார பகிர்வு தொடர்பில் அதற்கு மேலாகவும் தாங்கள் வழங்குவதாக இலங்கை அரசு இந்தியாவுக்கு சொல்லியுள்ளது. அப்படி செய்வதன் மூலம் அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளதாக ஆக்குவோம் என்றும் இலங்கை அரசு கூறியுள்ளது என்று தெரிவித்த சுமந்திரன், தற்போது நடைமுறையில் உள்ள அதிகார பகிர்வு அர்த்தமற்ற வகையில் உள்ளது என்றும் செய்தியாளர்களிடம் சுட்டிக்காட்டினார்.
The present arrangement for devolution is a meaningless arrangement and there is no better example than the Supreme Court's observation with regard to some of the powers of the Chief Minister.
அதிகார பகிர்வு தொடர்பிலான தற்போதைய நடைமுறை அர்த்தமற்றது. அதற்கு சிறந்த உதாரணம் மாகாண முதலமைச்சர் மற்றும் தலைமைச் செயலருக்கு உள்ள அதிகாரங்கள் குறித்து அண்மையில் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்த கருத்துக்களாகும். தீர்ப்பு இல்லாமல் அந்த வழக்கு முடிவடைந்திருந்தாலும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்த கருத்துக்கள் முக்கியமானவை. அதுவும் அந்த கருத்துக்கள் ஆணைகள் எனும் துணியில் இருந்தன. அதிகாரங்களை பற்றி குறிப்பிட்ட உச்சநீதிமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்களுக்கு யதார்த்தத்தில் அதிகாரங்கள் ஏதும் இல்லை என்பதையே வெளிப்படுத்தியது. அதிலும் அவர் எந்த மாகாணத்திற்கு முதல்வராக இருக்கின்றாரோ அந்த மாகாணத்தின் தலைமைச் செயலருக்கு சில விஷயங்களை செய்யுமாறு உத்தரவிட முடியாது என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. 13வது அரசியல் சட்ட திருத்தத்தில் எந்த அளவுக்கு அதிகார பகிர்வு அர்த்தமற்றதாக உள்ளது என்பது இதன் மூலம் திட்ட தெளிவாகிறது. இது ஒரு உதாரணம் மட்டுமே. இது போன்ற விஷயங்களை நாங்கள் இந்திய அரசுடன் பேசுவோம் என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன்.
செய்திகளை தந்தவர் சிவராமகிருஷ்ணன். காலநிலை மாற்றத்தால் இலங்கையின் பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கி எச்சரித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் பூபாலரட்னம் சிவகன்.
காலநிலை மாற்றம் காரணமாக இலங்கையின் கரையோர மற்றும் விவசாய மூலவளங்களில் ஏற்படக்கூடிய சேதம் இந்த நூற்றாண்டின் இறுதியளவில் அந்த நாட்டின் பொருளாதாரத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6% பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தெற்காசியாவுக்கான காலநிலை மற்றும் பொருளாதாரம் குறித்த அறிக்கை ஒன்று கூறியிருக்கின்றது. கணிசமான எண்ணிக்கையிலான இலங்கையர்கள் இன்னமும் விவசாயம், கால்நடை உற்பத்தி, உள்நாட்டு மீன்பிடி போன்ற மலைவீழ்ச்சியை நம்பிய வருமான மூலங்களை நம்பியிருக்கின்றார்கள் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கியின் அறிவு முகாமைத்துவம் மற்றும் நீடித்த அபிவிருத்திக்கான துணைத் தலைவர் பிந்து லோஹானி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே கடுமையான காற்றின் அதிகரிப்பு, வறட்சி மற்றும் மலைவீழ்ச்சி முறைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஆகியவை அவர்களது உணவு பாதுகாப்பு, வாழ்வாதாரம் ஆகியவற்றில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். தெற்காசியாவில் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் மற்றும் அதனை தகவமைத்துக் கொள்ளுதலை மதிப்பிடல் என்ற தலைப்பிலான அந்த அறிக்கை வங்கதேசம், பூட்டான், இந்தியா, மாலத்தீவுகள், நேபாளம் மற்றும் இலங்கை ஆகிய 6 பொருளாதாரம் இதனால் 2050 2% பாதிக்கப்பட்டு 2100 அது 9% அதிகரிக்கும் என்று கூறியிருக்கின்றது. தற்போதைய பூகோளப் போக்களில் மாற்றத்தை காணாமல் போனால் 2050 இலங்கை தனது வருடாந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.2% வீழ்ச்சியை காணும் என்றும் நூற்றாண்டின் இறுதியில் 6.5% அது அதிகரித்துவிடும் என்றும், ஆனால் உரிய தகவமைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டால் அதனை 1.4% குறைத்துவிடலாம் என்றும் அந்த அறிக்கை பரிந்துரைத்திருக்கின்றது. இந்த நூற்றாண்டின் இறுதியில் இலங்கையின் வெப்பநிலை 3% அதிகரிப்பதுடன் நெற்பயிர் செய்கை வறட்சியால் பாதிக்கப்படும் நிலை அதிகரிக்கும் என்றும், 2080 அளவில் தாழ்நாட்டு உலர் வலயங்களில் மகசூல் 1/3 வீழ்ச்சியடையும் என்றும் அந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது. மலைவீழ்ச்சி குறைவதால் தாழ்நாட்டு மற்றும் மத்திய மலைநாட்டில் இருக்கின்ற தேயிலை உற்பத்தியும் இதனால் பாதிப்படையலாம். அந்த நாட்டின் பரந்துபட்ட கரையோர பிரதேசத்தில் மீன்பிடிக்கு கணிசமான பாதிப்பு ஏற்படுவதுடன் கடுமையான அலைகள், நீர்மட்டம் உயர்தல் ஆகியவற்றால் கரையோர உயிர் தொகுதியும் பாதிக்கப்படும். இதனால் யாழ்ப்பாணம் மற்றும் கம்பகா பகுதிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்படும். உயிர்காவிகள் மூலம் பரவுகின்ற டெங்கு போன்ற நோய்கள் அண்மை காலமாக இலங்கையில் அதிகரித்து காணப்படுகின்றன. 2090 அந்த நோயாளர்கள் எண்ணிக்கை ஆண்டொன்றுக்கு 3,53,000 வரை அதிகரிக்கும். 2,000 பேர் வரை இறப்பார்கள்.
பூபாலரட்னம் சீவகன் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். கர்நாடகத்தில் மடாதிபதியாக செயற்படும் நித்யானந்தா தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று அவருக்கு கண்டனம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இன்றைய விசாரணையில் என்னதான் நடந்தது என்று அங்கு சென்றிருந்த இந்து செய்தியாளர் ஜே வெங்கடேசனன் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நித்யானந்தா உள்பட 5 குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தங்களுக்கு எதிரான உள்ள குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய வேண்டும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். அந்த வழக்கில் இவர்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்காமல் கர்நாடக அரசு உத்தரவு பிறப்பித்ததாகவும் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். அந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நித்யானந்தாவின் வழக்கறிஞர் மற்றும் மற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வழக்கறிஞர்கள் அவர்கள் வாதங்களை கேட்ட பிறகு நீதிபதிகள் அவர்களிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டனர். அதாவது, நீங்கள் வேண்டுமென்றே இந்த வழக்கில் ஒத்துழைப்பு தராமல் காலதாமதமாக ஏற்படுத்துகிறீர்கள், உங்களுக்கு அந்த மெடிக்கல் டெஸ்ட் அப்புறம் பொட்டன்சி டெஸ்ட் அவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்வதில் உங்களுக்கு என்ன பாதகம் இருக்கிறது, நீங்கள் குற்றவாளி இல்லை குற்றம் செய்யவில்லை என்றால் அந்த பரிசோதனைகளுக்கு நீங்கள் உட்பட்டு நீங்கள் குற்றவாளிகளை இல்லை என்று வெளியே வர வேண்டியதுதானே, அதை எடுப்பதற்கு பதிலாக ஒத்துழைப்பதற்கு பதிலாக நீங்கள் பல்வேறு மனுக்களை தாக்கல் செய்து இந்த வழக்கு ஒரு முழுமை பெறாமல் காலம் தாழ்த்துகிறீர்கள் என்று கடுமையாக நீதிபதிகள் நித்யானந்தா வழக்கறிஞரிடம் குற்றம் சாட்டினார்கள்.
இந்த வழக்கு விசாரணையில் கர்நாடக அரசு தரப்பின் வாதங்கள் என்னவாக இருந்தன, அவற்றுக்கு நீதிபதிகளுடைய பதில் என்னவாக இருந்தது?
கர்நாடக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞரிடம், நீங்கள் அடிக்கடி அரசு வழக்கறிஞர்களை ஏன் மாற்றுகிறீர்கள், உங்களுக்கு இந்த வழக்கை உடனடியாக நடந்து முடிப்பதற்கு இஷ்டம் இல்லையா, நீங்களும் வேண்டுமென்றே அவர்களுடன் கூட்டு சேர்ந்து இந்த வழக்கை காலதாமதம் ஏற்படுத்துவதாக எங்களுக்கு தோன்றுகிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை 3 பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கள் மாற்றப்பட்டு விட்டனர். எதற்காக அவர்கள் மாற்றம் செய்தார்கள், ஏன் இந்த நடவடிக்கையை நீங்கள் எடுக்கவில்லை, உயர்நீதிமன்றம் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை நியமனம் செய்து தருகில்லை என்று கூறிய பிறகு மீண்டும் ஒருவரை நியமிக்காமல் நீங்கள் ஏன் காலதாமதம் செய்தீர்கள், நீங்கள் அவர்களிடம் சேர்ந்து கொண்டு இந்த வழக்கை மிகவும் காலதாமதப்படுத்தி விட்டீர்கள், இது கர்நாடக அரசில் அதாவது அவர்கள் ஆங்கிலத்தில் கூறியது போல் கிரிமினல் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம் ஃபெயில்டு என்று அவர்கள் கூறினார்கள். இது வந்து மிகவும் வேதனை அளிக்கிறது எங்களுக்கு என்று நீதிபதிகள் மிகவும் வருத்தப்பட்டு கூறினார்கள். எனவும் இறுதிக்கட்ட விசாரணை முடிந்துவிட்ட பிறகு இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கள் நியமனம் குறிப்பாக சில விளக்கங்களை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அவர்கள் வழக்கை நாளை ஒத்தி வைத்துள்ளார்கள். நாளை காலை அநேகமாக விவாதம் முடிந்து வந்த பிறகு நாளைக்கே அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கலாம் அல்லது தீர்ப்பு ஒத்திவைத்து பிறகு அளிக்கலாம்.
இந்து செய்தியாளர் ஜே வெங்கடேசன். 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு வழக்கில் திமுக தலைவர் மு கருணாநிதியின் மனைவி தயாளம்மாள் மற்றும் அவர் மகள் கனிமொழி, முன்னாள் திமுக அமைச்சர் ஆண்டிமுத்து ராசா உட்பட அனைவருக்கும் பிணை வழங்கி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
2 அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான வழக்கின் ஒரு பகுதியாக அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருந்த குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டிருந்த 10 பேருக்கும் டில்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றம் இன்று புதன்கிழமை பிணை வழங்கியுள்ளது. திமுக தலைவர் மு கருணாநிதியின் மனைவி தயாள் அம்மாளுக்கு மட்டும் ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. அப்போது 83 வயதான தயாள் அம்மாளுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவரை வழக்கிலிருந்து முழுமையாக விடுவிக்க கோரிய மனுவை நீதிபதி OP சைனி தள்ளுபடி செய்தார். இந்த வழக்கில் தயாள் அம்மாளுடன் சேர்த்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா, கனிமொழி உள்ளிட்ட 9 பேரின் ஜாமீன் மனுக்கள் மீதான தீர்ப்பு இன்று பிற்பகல் தனியாக வழங்கப்பட்டது. சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்ததாக கூறி முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா, கனிமொழி, தயாள் அம்மாள் உள்ளிட்ட 10 பேர் மற்றும் 9 நிறுவனங்களையும் சேர்த்து அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. மேலும் 2 அலைக்கற்றை ஒதுக்கீடு நடைபெற்ற போது முறைகேடாக அவ்வொதுக்கீட்டை பெற்ற ஸ்வான் டெலிகாம் நிறுவனம் அதற்கு கைமாறாக கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் பணத்தை அளித்ததாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது.
ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். ஐயங்கார் யோகா என்றறியப்படும் யோகா முறையை அறிமுகப்படுத்திய பிரபல இந்திய யோகா குருவான PKS ஐயங்கார் காலமானது குறித்த செய்தியை ஏற்கனவே பார்த்தோம். அவரது யோகா குருவான த கிருஷ்ணமாச்சாரியா யோக மந்திரத்தின் நிர்வாக தலைவர் ஸ்ரீதரனிடம் அவரது யோகா சாதனைகள் குறித்து கேட்டார் சங்கீதா ராஜன்.
யோகா உலகுக்கு அவர் பெரிய தொண்டு ஆற்றிருக்காருன்னு சொல்லணுங்க, மகா பெரிய தொண்டு. அதாவது உலக அளவுல யோகாவை வந்து வெளிநாடுகளுக்கு அதிகமாக எடுத்து சென்று அதனுடைய பெருமையை சொல்லி அதனுடைய உபயோகங்களை சொன்னதுல அவர் தான் தலைத்து முதலாக நிற்பவர். முக்கியமாக அந்த யோகாவில பல அங்கங்கள் இருக்கும் பொழுது இந்த ஆசன பயிற்சி அப்படிங்கறதுல உடலை பற்றியான முக்கியமான சில குறிப்புகள், அது எப்படி உடலை வைக்கணும், அந்த ஆசனத்துல ஆசனம்னு சொல்லக்கூடிய அங்கத்தினுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கறத பத்தி அவரு முக்கியமா எடுத்து சென்று அதை ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லா வெளிநாட்டுல ரொம்ப சொல்லி அதை ரொம்ப பரப்பி இருக்காருங்கிறதுனால அவருக்கு அது முதலிடம் கொடுக்கப்படும்.
அவருடைய பாணியான ஒரு யோகா, ஐயங்கார் பாணி யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய யோகாவை அவர் கற்பிக்கும் முறை வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்ததா சொல்லப்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
ஆமா, அதாவது அவர் வந்து சின்ன வயதுல தன்னுடைய குரு கிட்ட யோகாவை கத்துக்கிட்டு அவருடைய குருவும் அந்த காலத்துல எப்படி கத்து கொடுத்தாரோ அந்த முறையில அந்த யோகா பயிற்சியை அவர் கத்துக்கிட்டாரு. கத்துக்கிட்ட அப்புறம் அவரே அந்த யோகாவை தானே தன்னுடைய தானே செய்து பார்த்தார். திருப்பி திருப்பி தானே செய்து தன் உடலில் அந்த யோகா ஆசன பயிற்சிகளுடைய விளைவுகள் என்ன வருகிறது, அது எப்படி சரியா செய்யணும், அந்த ஆசனம் கரெக்டா செய்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத திருப்பி திருப்பி ஒரு ரிசர்ச் அப்படின்னு சொல்ற மாதிரி திரும்பி அதையே பார்த்து பார்த்து செய்தாரு. அதை தவிர கொஞ்சம் உடல் கூறுகளை பத்தி நிறைய படிச்சு அதையும் கத்துக்கிட்டாரு. கத்துக்கிட்டு முயற்சி எடுத்து உழைப்பு, அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்களை 10 மணி நேரம் கூட அவர் ஆசன பயிற்சி செய்து கொண்ட நாட்கள்லாம் உண்டு. அவருடைய 90 வயதுக்கு மேல கூட அவர் 7 மணி நேரம் 6 மணி நேரங்கள்லாம் யோக ஆசன பயிற்சிகள்லாம் செய்திருக்கிறாரு. அப்படி செய்து அதிலிருந்து அவர் கண்டுகொண்ட சில உண்மைகள், அது அவருக்கே தெரிஞ்சது, அந்த அது எக்ஸ்பீரியன்ஸ், அது அனுபவ பூர்வமாக அவரே அறிந்து கொண்டதை அவர் தான் தன்னுடைய பாணி என்று அவர் அதை செஞ்சு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதனால அதுல முக்கியமான அம்சம் என்னன்னா இது இவரே உணர்ந்து செய்தது. உணர்ந்து செய்யும் பொழுது அதை தன்னுடைய பாணி அப்படின்னு கொடுத்துட்டாரு. அந்த பாணியில முக்கியமா அவர் என்ன சொல்றாருன்னா உடற்கூற முக்கியமாக செய்து உடல் வந்து நமக்கு வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்னு இருக்கு, இது இரண்டும் இரண்டு பக்கங்களும் சிமெட்ரிக்கலா இருக்கணும், எப்பொழுதும் பாடி ஒரே மாதிரி இருக்கணும், பாடியில வந்து வேற வேற மாற்றங்கள் இருக்கும், அந்த மாற்றங்களை நேர் செய்யதுதான் முதல் முக்கியமான அம்சமாக கொள்வாரு. அதை கொண்டு வந்துட்டு ஆசனங்களை சரியாக செய்யும் பொழுது அந்த ஆசனத்தில் உண்டான விளைவுகள் நம்ம உடலில் இருக்கும் பாகங்கள்ல போய் சேர்ந்து அதனால உடல் உறுப்புகள்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அதனோட விளைவுகளாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது இவருடைய பாணி அப்படின்னு சொல்லலாம். அதாவது முக்கியமான அம்சம் என்னன்னா நம்ம உடலே ஒரு மாதிரி இயற்கை அமைச்சு கொடுத்துருக்கு. அந்த இயற்கை அமைச்சு கொடுத்த உடல்ல வந்து சீரான நிலையில கொண்டு வரணும், அதை ஃபார்ம் அப்படிங்கிறோம். அந்த ஃபார்மே கரெக்டா இருக்கணும், சிமிட்ரி என்று இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அந்த சிமிட்ரி போயிடுறது, அது போவதற்கு பல காரணங்கள் பிறவிலேயே இருக்கும், நம்ம வேலை செய்யும் பொழுது, நம்ம அப்புறமாக பிற்காலத்துல நம்மளுடைய உடல் வளர்ச்சியில நடக்கக்கூடிய மாற்றங்கள், இதை சரி பண்ணி சமசீராக வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய குறிக்கோள், அதுதான் அவருடைய பாணின்னு முக்கியமா சொல்லலாம்.
சென்னையில் இருக்கும் கிருஷ்ணமாச்சாரியா யோக மந்திரத்தின் நிர்வாக தலைவர் ஸ்ரீதரன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய பலகணியில் ஜிகாத்துக்கு செல்லும் பிரிட்டன் வாழ் வங்கதேச முஸ்லீம்களும் அவர்களை தடுக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகளும், பெட்டக தயாரிப்பு மோசிம் ஹோசேன், தமிழில் தருகிறார் சுவாமிநாதன், உடன் பங்கேற்பு
சீவகன்.
போர்ட்ஸ்மத்தில் இருக்கும் சிறிய அளவிலான வங்கதேசிகள் தற்போது அடிக்கடி பிரிட்டிஷ் ஊடகங்களில் அடிபடுகின்றனர். வங்கதேசத்தை பூர்வீகமாக கொண்ட 6 ஆண்கள் ஜிஹாத் எனும் புனித போர் செய்வதற்காக கடந்த ஆண்டு புறப்பட்டு போனதே இதற்கு காரணம்.
ஜிஹாத்தை விரும்புவது ஒரு முஸ்லிமின் கடமை. இது இறை தூதுவர் வழங்கிய முக்கிய அறிவுரைகளில் ஒன்று. ஒரு முஸ்லீமாக ஒருவர் எதை பின்பற்ற வேண்டுமோ அதனையே நான் பின்பற்றுகின்றேன்.
இந்த குரலுக்கு சொந்தக்காரர் 23 வயதான இஃப்திகார் ஜமான். சிரியாவுக்கு முதலாளாக சண்டையிடச் சென்றவர் இவர். இவரை பின்பற்றி மேலும் 5 பேர் இந்த ஊரிலிருந்து போனார்கள். கடந்த டிசம்பர் மாதம் இஃப்திகார் சமான் சிரியாவில் நடந்த மோதல்களின் போது கொல்லப்பட்டார். இந்த ஊரிலிருந்து போன மற்றொரு நபரான முகமது ஹமிதுர் ரஹ்மான் இறந்துவிட்டதாக சமீபத்தில் செய்தி கிடைத்திருக்கிறது. கடும்போக்கு இஸ்லாமிய அமைப்புகளை நோக்கி பிரிட்டனில் வாழும் வங்கதேசிகள் போவது சமூக தலைவர்களை கவலை கொள்ள வைத்திருக்கிறது. முஸ்லிம் கவுன்சில் ஆஃப் பிரிட்டனின் முன்னாள் செயலாளர் நாயகமான முகமது அப்துல் பாரி நன்கு அறியப்பட்ட வங்கதேச பாரம்பரியத்தை கொண்ட ஒரு பிரிட்டிஷ் முஸ்லிம்.
আমরা এক্স্যাক্টলি সংখ্যা জানি না কতজন বাংলাদেশি ছেলের সাথে জড়িত আছে। পত্রপত্রিকায় এবং ইন্টেলিজেন্স রিপোর্টে যেটা আসে সেটা হলো সোপাচিকের মতো
বাংলাদেশ বংশাবলিয়ে চেন্দ এত্তনে পেয়ে ইদিল ঈড়পড়ে নমক্কু তরিয়াদে சிரியாவுக்கு போராடச் சென்ற ஓரிருவர் கொல்லப்பட்டதாகவும் சிரியாவிலிருந்து திரும்பகையில் சிலர் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாகவும் ஊடகச் செய்திகளிலிருந்து நாங்கள் தெரிந்து கொண்டோம். இது மிகவும் ஆபத்தான போக்கு. இதனை நாங்கள் எதிர்கொண்டு சமாளிக்க வேண்டும்.
காசா மீது இஸ்ரேல் நடத்துகின்ற தாக்குதல்களை கண்டித்து ஆயிரக்கணக்கான பிரிட்டிஷ் முஸ்லீம்கள் ஆர்ப்பாட்டங்களை தற்போது நடத்தி வருகின்றனர். மத்திய கிழக்கில் நிலவுகின்ற சூழல் அதிக அளவிலானோரை கடும்போக்கு பாதிக்கு இழுத்துக் கொண்டு போய்விடும் என்று பிரிட்டனில் இருக்கும் முஸ்லீம் தலைவர்கள் பலர் அஞ்சுகின்றனர். லண்டனில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பர்மிங்ஹாமிலிருந்து 100 மைலுக்கு மேல் பயணம் செய்து வந்திருப்பவர் அப்துல் முமாயித்.
If it continues like this around the world where Muslims are dying in Syria, in Egypt, in, you know, now Palestine, I think more and more British Muslims will become more radicalized.
சிரியா, ஈராக், பாலஸ்தீனம், எகிப்து போன்ற பல நாடுகளில் முஸ்லீம்கள் தொடர்ந்து கொல்லப்படுவது தொடர்ந்து கொண்டே இருந்தால் மேலும் பல பிரிட்டிஷ் முஸ்லீம்கள் கடும்போக்கு பாதையை தேர்வு செய்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். வன்முறை பாதையில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அப்பாவிகள் மீது வன்முறைகள் ஏவப்படுவதையும் அவர்கள் கொல்லப்படுவதையும் நாங்கள் ஏற்கவில்லை. ஆனால் அப்படி நடக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. பிரிட்டனில் பிறந்து வளர்ந்த பல முஸ்லீம்கள் சண்டையிடுவதற்காக வேறு நாடுகளுக்கு அதிகம் செல்லத்தான் போகின்றார்கள். இதை தடுப்பதும் எளிதாக இருக்காது. ஏனென்றால் இவையெல்லாம் ரகசியமாக நடக்கின்றவை. அது பற்றி எங்களுக்கு பகிரங்கமான தகவல்கள் கிடைப்பதே இல்லை. அப்படி செய்யுமாறு எங்களுடைய மதம் போதிக்கவும் இல்லை. ஆனால் பிரிட்டனில் பிறந்து வளர்ந்த பலர் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கின்றார்கள்.
இஸ்லாமிய குழுக்களை தங்களால் முடிந்த அளவுக்கு கையாள உள்ளூர் முஸ்லீம் தலைவர்கள் முனைந்து வருவதாகவும் கூறுகின்றார் அப்துல் முமாயித்.
The only thing that we can do and what we are currently doing is in the mosques, in the madrasas, in the Islamic institutions, our teachers, our imams, they are spreading this knowledge.
என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் மசூதிகளில், மதரசாக்களில், இஸ்லாமிய நிறுவனங்களை செய்து வருகின்றோம். எங்களது ஆசிரியர்களும் இமாம்களும் அங்கே போரிடப் போகாதீர்கள், மக்களை கொல்லப் போகாதீர்கள் என்ற செய்திகளை இளைய தலைமையுடன் கூறிக்கொண்டுதான்
இருக்கின்றார்.
கிழக்கு லண்டனில் இருக்கும் நன்கு அறியப்பட்ட ஜமாத்துல் உலிமாவின் வகுப்பறை இது. இந்த பள்ளிக்கூடத்தின் முதல்வர் ஷேக் அப்துல் ரஹ்மான் மதானி. வங்கதேசத்தைச் சேர்ந்த ஆண்கள் சிரியாவுக்கு போய் போரிடுவதாக வந்த செய்திகளால் பல பெற்றோர்கள் கவலையடைந்திருப்பதாக இவர் நம்மிடம் தெரிவித்தார்.
பேரண்ட்ஸ்தர் மத்தியில் இன் ஜெனரல் உத்வேக் এটা থাকে স্বাভাবিক. অনেক பேரண்ட்ஸ் এটা এক্সপ্রেস করেন, অনেকে করেন না.
பொதுவாக பார்த்தால் பெற்றோர்கள் கவலையாகத்தான் இருக்கிறார்கள். சில பேர் அதை வெளிப்படையாகவே சொல்றாங்க, சிலர் சொல்லுவதில்லை. இதே போல வன்முறையில் இறங்குவது தப்பென்று நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம். இஸ்லாம் ஒரு அமைதியான மார்க்கம், இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் என்று மாத்திரம் நாங்கள் சொல்லிக் கொடுத்துவிட்டு போய்விடுவது கிடையாது. இது குறித்த கருத்தரங்களை நடத்துகின்றோம். சிரியா, ஈராக், காசா போன்ற இடங்களில் முஸ்லீம்கள் அநீதிக்கு உட்பட்டிருந்தாலும் கூட அதற்கு நாம் காட்டுகின்ற எதிர்வினை ஆக்கப்பூர்வமானதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். விவாதங்கள் நடக்கும் பொழுது வன்முறை தீர்வல்ல என்ற முடிவுக்கு மாணவர்களை வரும்படி நாங்கள் வழிகாட்டுகின்றோம்.
மத்திய கிழக்கில் சமீபத்தில் நடைபெற்ற சம்பவங்களுக்கு பிறகு பள்ளிகளுக்குள் கடும்போக்கு இஸ்லாமியவாதிகள் ஊடுருவதை தடுக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. உஷாராக ஒருவர் வண்டியை ஓட்டினால் விபத்துக்களை நிச்சயம் தவிர்க்கலாம் அல்லவா என்று கூறுகின்றார் பள்ளிக்கூடத்தின் முதல்வர் ஷேக் அப்துல் ரஹ்மான் மதானி.
பிபிசியின் மோசிம் ஹோசனின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் சுவாமிநாதன். அடுத்து தற்போது வந்திருக்கும் செய்தி ஒன்று. அமெரிக்க ஊடகவியலாளர் ஜேம்ஸ் ஃபாலி சிறைச்சேதம் செய்யப்படும் காட்சியை காட்டும் வீடியோ உண்மையானதுதான் என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் ஒபாமா இது குறித்த ஒரு அறிக்கையை இன்னும் சிறிது நேரத்தில் வெளியிட இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. இஸ்லாமிய தேசம் என்கிற அமைப்பின் தீவிரவாதிகள் வெளியிட்ட இந்த வீடியோ சர்வதேச அளவில் கண்டனத்தை தூண்டியிருக்கிறது. இந்த அமைப்புக்கு எதிரான போரில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பு நாடுகளாக இருக்கும் 5 நாடுகள் மற்றும் இந்த பிராந்தியத்தில் உள்ள ஈரான் உள்ளிட்ட நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும் என்று பிரான்ஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.